நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய இரண்டு சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் என்னுடைய தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூல அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர், கமலமுனி ஆரூர், கமலமுனி ஆரூர், சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார், சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல், சொல்லுமட்டு குடியில் வான்மியரோடு நற்றாள் காசி நந்தி தேவர், நற்றாள் காசி நந்தி தேவர், பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி, பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி, பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி, போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பர், திருவர்ணையூர் நடைக்காடர் சமாதியில் சேர்ந்த நிறம்மை காக்கவே, சமாதியில் சேர்ந்த நிறம்மை காக்கவே, அகசியர் கிரியா பாபாஜி பத்திரி சொருப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் சிவாய
நமோ.
இன்றைய சத்சங்கத்தை இன்று அதிகாலை எனக்கு வந்த ரெண்டு கேள்விகள் மூலம் நடத்துவோம் என்று இருக்கின்றேன் பாபாஜியின் ஆசியுடன். முதலாவது கேள்வி இன்று வந்தது ஒரு சாதகரிடமிருந்து வந்திருக்கின்றது, மலேசியாவில் இருந்து. அவருடைய கேள்வி ஒரு எல்லா சாதகர்களுக்கும் மனதில் வரக்கூடிய கேள்வி ஒன்று தான், இல்லை என்று இல்லை, அதை நாங்கள் அனுபவப்படுகிற விடயமும் தான். அதாவது, நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், கிரியா யோகா சாதகர்களாக பயிற்சி பெறுகின்றோம், எங்களுக்கு ரெண்டு குணங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் கலந்திருக்கின்றது, நல்ல குணங்களும் தீய குணங்களும். ஆனால் எங்களுடைய பயிற்சி மூலம் நாங்கள் நல்ல குணங்களை நோக்கி போக வேண்டும் என்பதும் நன்கு சத்சங்கங்கள் மூலமும் தெரிகின்றது, பாபாஜியின் கிரியா யோகா பயிற்சி மூலமும் தெரிகின்றது. ஆனால் என்னுடைய முயற்சிகள் அந்த வழியில் நடந்து கொண்டு போகின்றது. இருப்பினும் சிலவற்றை நான் சில தேவையில்லாத விடயங்கள் அல்லது தீயவற்றை நான் அகற்றிவிட்டேன் என்று நெடுகாலம் பல மாதங்களாக நினைத்திருந்தேன். இப்போது அது திரும்பவும் என்னை வந்து ஆட்கொள்கின்றது. அது முழுமையாக செல்லவில்லை. அதற்கு வேறு விளக்கங்கள் தருவீர்களா என்பது அவருடைய கேள்வி. இந்த உலகத்தில் சாதகர்களே, ஒன்றை நாங்கள் மறந்துவிடக்கூடாது, எல்லாம் இரட்டை. இன்பம் இருந்தால் துன்பம் இருக்கும், இரவிருந்தால் பகல் இருக்கும், உதாரணமாக பலவற்றை சொல்லலாம், உண்மை இருந்தால் பொய் இருக்கும். ஆகவே நாங்கள் இந்த இரண்டையும் எங்களுடைய இந்த உடலில் பெற்றிருக்கின்றோம் என்பதில் ஒருவிதமான ஐயமும் இல்லை. ஏனென்றால் இந்த உடல் கிடைத்ததே எங்களுடைய வினையை நாங்கள் கொண்டு வந்த ஆகாமிய வினையை நாங்கள் செய்து முடிப்பதற்கு. அந்த ஆகாமிய வினைப்படி இன்பமும் இருக்கு, துன்பமும் இருக்கு. ஆகவே நாங்கள் அந்த துன்பங்களை இப்படியான பிழையான விடயங்களில் ஈடுபட்டு அந்த துன்பம் எங்களுக்கு கிடைக்கப்படுகின்றார் இறைவன். அது இறைவனால் செய்யப்படும் விடயம். ஆனால் நாங்கள் பல சத்சங்கங்களில் பார்த்து விட்டோம், நல்லதையே நினைத்து நல்லதையே செய்து வாழ்க்கையை உண்மையாக ஆக்கி கொண்டு போவதுதான் ஒரு வழி. அப்படி போனால் கூட உங்களுடைய முயற்சி எவ்வளவு துரிதமாக இருக்கும் என்பது நீங்கள் கொண்டு வந்த வினைப்பயன்களை பொறுத்தது, அதை மறந்து விடாதீர்கள். இருப்பினும் ஒரு சந்திரன் அமாவாசையிலிருந்து பௌர்ணமியை நோக்கி செல்லும் போது ஓமானமாக அந்த முழு இருட்டிலிருந்து முதலாம் புறை சந்திரன், இரண்டாம் புறை சந்திரன், மூன்றாம் புறை சந்திரன் என்று அரை வட்டத்திற்கு சென்று அரைவட்ட சந்திரனிலிருந்து முழு வட்டமாக பௌர்ணமிக்கு செல்கின்றது. அதேபோல்தான் எங்களுடைய வாழ்க்கையும், நாங்கள் நல்லவற்றை எடுத்து தீயவற்றை விட வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும், படித்திருக்கின்றோம், அறிவளவில் இருக்கின்றது. அதை செயலுக்கு கொண்டு வந்து உணர்வு நிலைக்கு கொண்டு வருவதுதான் இறுதி வழி. அதை செயல்முறைக்கு கொண்டு வருவதற்குத்தான் பாபாஜியின் கிரியா பயிற்சிகள். பயிற்சி என்று சொல்வது ஐந்துடலுக்கு செய்யும் பயிற்சி மாத்திரமல்ல, அன்பு, தொண்டு, பக்தி, சரணாகதி வழியில் சென்று ஐந்துடல் பயிற்சிகளையும் செய்து சாதனைகளையும் செய்து அவற்றிலிருந்து நாங்கள் சிறிது சிறிதாக விடுபடலாம். அதே நேரம் நாங்கள் இந்த பிறப்பில் கொண்டு வந்த வினைகளை அனுபவித்து முடிப்பதற்கு அது தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதற்காகத்தான் நாங்கள் ஆழமாக உள்ளே செல்ல வேண்டும், ஒவ்வொரு விடயத்திலும் உள்நோக்கி பார்க்க வேண்டும். அந்த விடயம் நடந்து முடிந்து விட்டதே என்று அதை அப்படியே விட்டுவிட்டு இருக்காமல் அதை சிந்தித்து பார்த்தால் கூட அதில் நாங்கள் சிறிது விரைவாக முன்னேறுவதற்கு சந்தர்ப்பங்கள் உண்டு. அந்த பாதையில் நாங்கள் உள் சென்று கிரியா யோகத்தில் சொன்னபடி பாபாஜியின் புத்தகத்தில் அதற்கு மேலாக அடிப்படை கருத்து சைவ சித்தாந்தத்தில் பார்த்தபடி நாங்கள் உள்நோக்கி செல்லும் போதுதான் இறுதியாக எங்களுக்கு தெரிய வருகின்றது இறைவனின் செயலால் தான் இவையெல்லாம் நடைபெறுகின்றது என்று. அதை சொல்லளவில் இறைவன் தான் எல்லாம் நடத்துகின்றார் என்று இல்லாது, அதை நாங்கள் அறிவிலிருந்து செயலுக்கு கொண்டு வந்து செயலிலிருந்து உணர்வுக்கு கொண்டு வந்து உணர்ந்தால்தான் அது சித்தத்தில் பதியும். ஆகவே அதைத்தான் நாங்கள் இறை பணி நிற்க வேண்டும் என்று சைவ சித்தாந்தத்தில் தெளிவாக கூறுகின்றார்கள். சிலர் நினைக்கின்றார்கள் இறை பணி நிற்க வேண்டுமென்றால் இறைவனுக்கு பணி செய்ய வேண்டுமென்று. சைவ சித்தாந்த பேராசிரியர்கள் அதை விளக்கமாக விளங்கப்படுத்துகின்றார்கள். இறை பணி என்று சொல்வது இறைவன் தான் எல்லாவற்றையும் நடத்துகின்றான் என்பதை உணர்வதுதான் இறைப்பணியே தவிர இறைவனுக்கு பணி செய்வது அல்ல. ஆகவே இந்த இறைவனால் தான் இந்த விடயங்கள் எல்லாம் நடத்தப்படுகின்றது என்பதை மறந்து விடாதீர்கள். அதுதான் இறுதி இலக்கு என்று நாங்கள் நேற்றையான் சத்சங்கத்திலும் அதை ஊடுருவினோம். அதை உங்களுடைய இறுதி இலக்காக மீண்டும் பதித்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய சித்தத்தில். இனி அடுத்ததாக இந்த அன்பர் கேட்ட கேள்வியில், இந்த உடலுக்குத்தான் வந்திருக்கின்றோம், இந்த உடலில் இருந்துதான் வினையை அகற்றுகின்றோம், இந்த உடல் எங்களுக்கு தரப்பட்ட ஒரு வீடு, அப்படித்தான் திருமூலச் சித்தரும் சொல்லுகின்றார், சித்தர்மார்களும் சொல்லுகின்றார், உடல் என்பது எங்கள் ஆன்மாவுக்கு தரப்பட்ட ஒரு வீடு, அந்த ஆன்மா உடலில் வீற்றிருக்கின்றது, அந்த ஆன்மாவுக்குள் இறை ஒளி வீற்றிருக்கின்றது, ரெண்டும் ஒன்றாயே இருக்கின்றது. ஆனால் எங்களுடைய பக்குவ நிலைக்கு வந்தால்தான் அந்த இறை ஒளி ஆன்மாக்கள் இருப்பதை நாங்கள் உணர முடியும். ஆனால் ஒன்று மாத்திரம் நாங்கள் போவப்போக பயிற்சியில் தான் அது உணரும் நிலைக்கு வருவோம். அறிவளவில் உணரலாம், எங்களுக்கு கிடைத்த இந்த உடம்பாகிய வீடு ஒரு வாடகை வீடு என்பதை மறந்து விடாதீர்கள். ஏனென்றால் இந்த பிறப்பில்தான் இந்த உடம்பு இந்த ஆன்மாவுக்கு, இந்த பிறப்பு முடிந்தவுடன் 48 நாட்களில் சித்தர்மார்கள் சொன்னபடி இன்னொரு உடல், இன்னொரு வீடு. ஆகவே நினைத்து பார்த்தால் எங்களுக்கு கிடைக்கும் வீடெல்லாம் வாடகை வீடாகத்தான் இருக்குமே தவிர அது எங்களுடைய சொந்த வீடாக இருக்கலாது. அதான் மாயை. மாயையால் படைக்கப்பட்ட தனு கரண புவன போகங்களால் படைக்கப்பட்ட விடயங்கள் எல்லாம் வாடகைதான். ஆனால் இந்த பயிற்சியில் செல்லும் வரைக்கும் எங்களில் பலருக்கும் அது புரியவில்லை. ஆகவே இந்த உலகில் எங்களுடைய பெயரில் பதிவு செய்யப்பட்ட விடயங்கள் எல்லாம் எங்களுடையது தான் என்று உலகியலில் இருந்தாலும் அது எங்களுடையது தான் என்று உலகியலுக்கு மேலாகவும் நாங்கள் அதை நினைத்து கொண்டு கொண்டாடுகின்றோம். அது பொருட்களாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், எங்களுடைய உடலாகவும் இருக்கலாம், எல்லாம் வாடகை. ஆனால் அது ஒரு கேள்வியை எழுப்பி பார்ப்போம். இந்த வாடகை வீட்டை நாங்கள் உலகியலில் வீடு வாடகைக்கு இருந்து கொண்டு அதை நாங்கள் எங்களுடைய பெயரிலேயே வேண்டி எங்களுடைய பெயருக்கு எழுதி அது எங்களுடையது என்று வைத்திருப்பது போல ஆன்மீகத்திலேயும் இந்த உடல் வாடகை வீட்டை நாங்கள் சொந்த வீடாக்கலாம். அதை ஆக்கி காட்டியவர்கள் சில அருளாளர்கள், அதில் சத்குரு கிரியா பாபாஜியும் ஒருவர். மரணமில்லா பெருவாழ்வு, அதுதான் கிரியா யோகத்தின் இறுதி. மரணமில்லா பெருவாழ்வினால்தான் அவர் அந்த உடலை ஒளி உடம்பாக்குவார், அந்த உடல் அழியாது. அதாவது அந்த வாடகை வீடு அவருடைய சொந்த வீடாகிவிட்டது. அது ஒரு வழி. மற்றே வழி, நாங்கள் இந்த பயிற்சியில் சென்று அந்த நிலையை அடையாவிட்டாலும் ஆன்ம ஈடேற்றத்தை அடைந்து இனி புறப்பெற்ற நிலையில் இருக்க சென்று விட்டோம் என்றால் இந்த துயரங்களும் துன்பங்களும் ஒன்றுமே இல்லை. அது இரண்டாவது வழி. இரண்டு வழியும் பாபாஜியினால் வழி நடத்தப்படுகின்றது இந்த கிரியா யோகத்தில். போகப் போறவர்கள் எவ்வளவு காலம் எடுத்தாலும் பாபாஜி சொல்கின்றார், தன்னை தொடர்ந்து தன்னை மாதிரியே மாறுங்கள் என்று இறுதியில். அதாவது நீங்கள் இந்த பயிற்சியில் சென்று நீங்களும் சொரூப சமாதி அடையலாம் என்பது பாபாஜியின் புத்தகத்தில் வலியுறுத்துகின்றார். அது இலகுவான காரியம் இல்லை என்றாலும் எல்லோராலும் அடைய முடியும் என்பதுதான் அதன் கருத்து. ஆகவே இந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு முன்னும் வருகின்றேன். உங்களுடைய துயரங்கள் நீங்கள் இந்த பக்குவ நிலைக்கு கெட்டவற்றை அகற்றி நல்லவற்றிற்குள் வந்தால் கூட அது மீண்டும் சில காலத்துக்கு பின் திரும்பவும் வருகின்றதென்றால் அது உங்களுடைய சித்த பதிவுகள். அந்த சித்த பதிவுகளால் தான் வருகின்றது. அதற்கு நேரம் எடுக்கும். ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளவு காலமும் நீங்கள் அந்த சித்த பதிவுகளை வைத்திருந்தீர்கள். அதை அகற்றுவது என்ன, என்ன மாதிரி அதை நீங்கள் இலகுவாக உடனடியாக அகற்றலாம் என்று சிந்தித்து பார்த்தால் அது கடுமையான விடயம். ஆனால் முயற்சி தேவை. அதற்காகத்தான் உதாரணமாக சொன்னேன், அமாவாசையிலிருந்து பௌர்ணமிக்கு செல்லும் சந்திரன் போல அந்த இருளை ஒவ்வொரு நிலையிலும் நாங்கள் குறைத்து 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 ஏதோ ஒரு பிறப்பில் நாங்கள் முழு சந்திரனாக பிரகாசிக்க வேண்டும். அதுதான் அந்த அன்பருக்கு சொல்லும் உபமானம். அது முதலாவது கேள்வி. ரெண்டாவது கேள்வி வந்தது, அது பழைய சத்சங்கத்தில் கேள்வி பதில்களில் வந்த கேள்வி, மீண்டும் வந்திருக்கின்றது. நாங்கள் போன சத்சங்கத்தில் கூட இந்த கோபத்தை பற்றி பேசியிருந்தோம். அந்த கேள்வி என்னவென்றால், ஏன் அருளாளர்களுக்கும் சித்தர்களுக்கும் கோபம் வருகின்றது? அவர்களுடைய வரலாற்றில் படித்திருக்கின்றோம், கோபப்படுகின்றார்கள். இவ்வளவு பக்குவமான நிலையை அடைந்தவர்கள் ஏன் கோபப்படுகின்றார்கள் என்பது கேள்வி. எங்களுடைய கேள்வி பதிலில் வந்தது, அந்த நாள் கேள்வி பதிலில் இல்லாதவர்களுக்காக அன்றைய கேள்வி பதிலில் அதுக்கு கொடுத்த விடை, அருளாளர்கள் சித்தர்கள் மகான்கள் கோபப்படுவதற்கு காரணம் என்னவென்றால், அவர்களால் வழி நடத்தப்படும் சாதகர்கள் அடியார்கள் எல்லோரையும் பக்குவப்படுத்துவதற்காகத்தான் அந்த கோபமே தவிர அது உலகியல் நிலையில் இருக்கும் கோபம் இல்லை. அதுதான் அந்த அன்பருக்குரிய பதில். அதை மேலும் சில விடயங்களை சொல்லி விவரிக்கின்றேன். உலகியல் கோபத்தை பற்றி நேற்றையான் சத்சங்கத்திலும் பார்த்திருக்கின்றோம். பெற்றோர்கள் பிள்ளைகளுடன் கோபிப்பது, அதைத்தான் உதாரணமாக எடுத்தோம். அந்த கோபத்தில் உள்ளத்தில் அன்புடன் ஒளியில் கண்டிப்புடன் தான் அந்த கோபம் இருக்க வேண்டுமே தவிர, மனதில் கோபப்பட்டு கொண்டு அந்த விடயத்தை பிள்ளைகளுக்கு காட்டினால் அது துயரத்தில் தான் போய் முடியும். ஆகவே உலகியல் கோபத்தில் கூட பிள்ளைகளை பெற்றோர்கள் கண்டிக்க வேண்டும், ஆனால் மனதளவில் அன்பை வைத்துக்கொண்டு வழியில் கண்டிக்க வேண்டும். அப்போதுதான் பிள்ளைகளை சரியான பாதையில் வழி நடத்தலாம் என்பதில் ஒரு தவறும் இல்லை. அதேபோல அது பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உலகியல். அதேபோல்தான் எங்களுடைய அருளாளர்கள் பாபாஜி, சித்தர்கள், மகான்கள் எல்லோரும் தங்களுடைய அடியார்களையும் தங்களுடைய சாதகர்களையும் தங்களுடைய பிள்ளைகள் மாதிரி பாவித்துத்தான் அவர்களுக்கு இந்த வாழ்க்கையில் உதவி செய்கின்றார்கள். அவர்கள் ஆன்ம ஈடேற்றம் அடைவதற்கு அந்த உதவி மாத்திரம் இருந்து அவர்கள் அதில் வெற்றியடைய முடியாது. அவர்களுடைய ஆணவத்தை களைய வேண்டும். அதற்கு கிரியா யோகம் உகந்த யோகமாக பயிற்சி முறைகள் மூலம் இருந்தாலும், அதற்கும் மேலதிகமாக எங்களுடைய குருமார்கள் இப்படியான விடயங்களை, நேரடி குருவாகவும் இருக்கலாம், சூட்சும குருவாகவும் இருக்கலாம், சத்குருவாகவும் இருக்கலாம், பரம்பொருளாகவும் இருக்கலாம், இப்படியான விடயங்களை எங்களுக்கு தருவார்கள். ஆகவே அவர்கள் தருவது அன்புள்ளம் கொண்டு உண்மையாக வாழும் மகான்கள், உண்மையிலேயே வாழும் மகான்கள். பிழையான விடயத்தில் அதை எங்களுக்கு தருவதில்லை. அது எங்களை பக்குவப்படுத்துவதற்கென்பது அந்த அன்பருக்குரிய விடயம். இதை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சைவ சித்தாந்தத்தில் புறசந்தான குரவர்களும் வேதாந்தத்தில் நாயன்மார்களும் இதை வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள். எல்லோரும் அவர்களுடைய இறுதி பிறப்பில் எங்களுக்கு கிடைத்த விடயங்கள், அவர்களுடைய பிறப்பை பற்றி அவர்கள் இங்கு வந்தது, அவர்கள் அந்த ஞான நிலையிலிருந்து அடியார்களுக்கும் சாதகர்களுக்கும் வழிகாட்டுவதற்காகத்தான் அந்த பிறப்பில் இங்கு வந்தார்கள். அவர்கள் உலகியல் நிலையில் வரவில்லை என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரிய வேண்டும். அவர்கள் அந்த நிலையில் வந்து இங்கு வாழ்ந்து அவர்களுடைய காலத்தில் பல விடயங்களை செய்து அதை மக்களுக்கு எடுத்துக்காட்டாக அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் தங்களை தாழ்த்தி உலகியலில் இருப்பது போல் உங்களுக்கு பிரேமையாக இருக்கின்றது என்பது தெரிகின்றது. ஆனால் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கின்றார்களே தவிர பாபாஜி சொன்னபடி உலகத்தை கொண்டு வாழவில்லை. ஆதலால் தான் ஞானசம்பந்தராக இருக்கலாம், அப்பராக இருக்கலாம், சுந்தரராக இருக்கலாம், மணிவாசகராக இருக்கலாம், மணிவாசகர் தன்னை நாயில் கடையாய் கிடந்த அடியேனுக்கு என்று சொன்னார். நீங்கள் நிற்கின்றீர்களா அவருடைய நிலை அதென்று? நிச்சயமாக இல்லை. நாங்கள்தான் நாயில் கடையாய் இருப்பவர்கள். அதை அவர் நீங்கள் என்று சொல்லாமல் தான் என்று சொல்லி எங்களுக்கு அந்த திருவாசக தேனையும் தந்து அதை நாங்கள் பற்றி அதில் நாங்கள் ஈடேற்றம் அடைய வேண்டும் என்பதற்காக தன்னை அப்படியே கீழே இறக்கி 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 பாடினார். அதன் கருத்து அவர் தன்னை பக்குவப்படுத்துவதற்கல்ல. அவர் இறையால் அனுப்பப்பட்ட தூதர். எல்லா அருளாளர்களும் அப்படித்தான். அவர்கள் மக்களுக்காக மக்களின் நிலையை தன் நிலையாக காட்டி எனக்கே இந்த நிலை என்றால் உங்களுக்கு எந்த நிலை என்பதை புகுத்துவதற்காக அதை காட்டி எங்களை பக்குவப்படுத்துவதற்காகத்தான் செய்கின்றார்கள். அதே நிலையில்தான் அந்த கோபமும் இந்த அன்பர் கேட்ட கேள்வி. அவர்கள் சாதகர்களுடனும் அன்பர்களுடனும் தொண்டர்களுடனும் கோபப்படுவதற்குரிய காரணம் அவர்களை பக்குவப்படுத்துவதே தவிர அவர்களுடைய ஆணவம் அல்ல. சுந்தரமூர்த்தி நாயனாரை எடுத்தீர்கள் என்றாலும் பறவையார் சங்கிலியார் என்று ரெண்டு மனைவிமாரை இங்கு வந்து மணந்து தன்னுடைய தேவாரங்கள் பாடி தொண்டர்களுக்கு தேவையான விடயங்கள் எல்லாம் சிவன் அருளால் செய்து இறுதியில் இறைவனுடன் கலந்தார். அந்த ரெண்டு மன வாழ்க்கை எல்லாம் என்னத்திற்கு? நீங்களும் ரெண்டு பெண்களுடன் வாழலாம் என்பதற்கல்ல, அதிலேயும் ஆன்மீக கருத்துக்கள் பொதிந்திருக்கின்றன. அதற்கு நான் மேலதிகமாக செல்லவில்லை. அதேபோல் நீங்கள் அப்பரை எடுத்தாலும் அவருடைய நிலையில் அவர் உழவாரத் தொண்டெல்லாம் செய்து தொண்டுக்கு இலக்கணமாய் வாழ்ந்து வயோதிப நிலை வரைக்கும் வாழ்ந்து காட்டி அதில் கூட தன்னுடைய நிலையில் முற்றாக நின்று எங்களுக்கு அதை உறுதிப்படுத்துகின்றார். அவர் ஞானத்தில் வந்தவர். அவர் அப்படியெல்லாம் செய்துதான் இதை அடைய வேண்டும் என்று அல்ல, எங்களை பக்குவப்படுத்துகின்றார். அதேபோல்தான் ஞான சம்பந்தரும். இந்த மகான்கள், இந்த நாயன்மார்கள், மிகண்டார், உமாபதி சிவம், மறைஞான சம்பந்தர், அருள்நந்தி சிவம் எல்லோரும் வந்து தங்களுடைய நிலையில் எங்களுக்கு உதாரணமாக வாழ்ந்து காட்டி எங்களுக்கு தேவையான தேவாரங்கள், திருவாசகங்கள், சைவ சித்தாந்தங்கள் எல்லாவற்றையும் தந்து எங்களை பக்குவப்படுத்துவதற்காக வாழ்ந்து காட்டி சென்றிருக்கின்றார்கள். அதேபோல்தான் எங்களுடைய சத்குரு குருவருளும் திருவருளும் எங்களுக்கு சேர்த்து கிடைத்திருக்கின்றது இந்த பிறப்பில். எங்களுடைய சத்குரு கிரியா பாபாஜி அவர்களும் இந்த உடலில் எங்களுக்கு கிடைத்தது எங்களை பக்குவப்படுத்தி இறைவன் திருவடியை காட்டுவதற்கு. ஆகவே சாதகர்களே, உங்களுடைய சாதனையை தொடர்ந்து செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துங்கள். இந்த பயணத்தில் நாங்கள் எல்லோருமாக சேர்ந்து பாபாஜியின் வண்டியில் பயணம் செய்வோம். அவர் எங்களை வழி தவற விடாது பெரம்பொருளின் திருவடிக்கு அழைத்து செல்லுவார் என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடித்து கேள்வி பதில்களுக்கு பதில் காண்பதற்கு உங்களை அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இப்போது இணைப்பில் கார்த்திகேயன் ஐயா இருக்கிறீர்கள். கார்த்திகேயன் ஐயா, இந்த சத்சங்கத்தின் கருத்தை நீங்கள் மேம்படுத்துங்கள்.
ஓம் கிரியா பாபா ஜனமோ,
ஓம் கிரியா பாபா ஜனமோ,
ஓம் சிவாய நம,
ஓம் சிவாய நம.
நல்ல அருமையான ஒரு சத்சங்கம். ஒரு மாணாக்கள் கேட்ட கேள்விக்கு அருமையான ஒரு பதில பாபாஜியினுடைய திருவருளாலையும் குருவருளாலையும் நல்ல அழகா சிறப்பா இருந்துச்சு. அதுல மேங்குண்டு ஒரு சின்ன சிறப்பு என்னன்னா, நேற்று கோபத்தை பற்றி கோபப்படுறாங்களே எல்லாரும் ஒரு கேள்வி எனக்கு நீங்க பதிலா கேட்கறதுல எனக்கு அப்படியே பக்குன்னு ஒரு மாதிரியா இருக்கு. என்ன இல்ல, சும்மா சொல்லிட்டு நான் பாட்டுல போயிட்டு இருக்கலாம், ஒரு அச்சம் ஏற்பட்டது, அது வரணும். அது வந்ததுனாலதான் என்னுடைய சிந்தனைகள் நல்ல விதமா மாறுச்சு. ஏன்னா நாம கோவப்படாம இருக்கிறோமா, இன்னொருத்தவங்களை கோவப்படக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நான் கோவப்படாத இருக்கிறேன்னா என்றதை என்ன என்ன நான் பரிசோதனை பண்ணி பார்த்தேன். இதுதான் சைவ சித்தாந்தத்துல அதை ரொம்ப அழகா சொல்லுவாங்க. நான் முன்னாடி கோவப்படாதீங்க நான் சொல்லுவேன், இந்தாண்ட வந்து நான் வந்து கோவப்படுவேன். அப்ப சொன்ன வார்த்தைக்கும் அந்த செயலுக்கு என்ன சம்பந்தம்? இது ரொம்ப முக்கியம் இல்லையா? எனக்கு முன்னாடி தெரியாது, இப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் கோவப்படாம இருந்தால் மட்டும்தான் நான் இன்னொருத்தவங்களை கோவத்தை படக்கூடாதுன்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் நான் கோவப்படாத இருக்கும், அடுத்தது இன்னொருத்தவங்க கோவப்படாத இருக்க சொல்லுவோம் என்ற முடிவுக்கு நான் வந்தேன். இருந்தாலும் நம்ம உலகில் இருக்கிறோம், கோவப்பட்டுட்டு தான் இருக்கிறோம். ஆனா அதை அறிய தொடங்கிட்டோம். சைவ சித்தாந்தம் திருமுறையெல்லாம் படிக்க ஆரம்பிச்சோம்னா இந்த சினம் எப்ப, அது சைவ சித்தாந்தத்துல கோபம்னு வராது, சினம் தான் வரும். சினம் 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 தான் சொல்லுவாங்க. அந்த சினத்தை நம்ம ஒழிக்கிறதுக்கு என்னென்ன வழிகள்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நமக்கு வந்து சைவ சித்தாந்தம் மூலியமா, அது கிரியா யோகத்திலயும் இருக்குது. எப்படி இருக்குன்னா, அது பயிற்சி மூலியமா இருக்கு. அந்த சொல்லு மூலியமா இருக்கு, பயிற்சி மூலியமா இருக்கு. நமக்கு இந்த பயிற்சியை வந்து நம்ம மிகுதியா எடுத்து செய்யாதனாலதான் அந்த கோபங்கள் நமக்கு கொஞ்சம் குறையாம இருக்கு. அதுக்கும் சாமியுடைய திருவருள் வேணும். திருவருள் இல்லாத நம்ம வந்து எல்லாத்தையும் இது பெற்ற முடியாது. இது வந்து பணம் காசி கொடுத்து வாங்குற பொருள் இல்ல, கார் வாங்கி வச்சுக்கிற மாதிரி, டூ வீலர் வாங்கி வச்சுக்கிற மாதிரி, வீடு கட்டிக்கிற மாதிரி இல்லை. இது வந்து ஆன்மா சம்பந்தப்பட்ட விஷயம். அது உலகில் நம்ம தேவைகளை இறைவன்ட்ட கேட்கிறோம், அதை அனுபவிச்சுட்டு போடான்னு சொல்லி அவர் வாதி கொடுக்குறாரு. இந்த விஷயங்கள்லாம் வந்து ஒரு பெரிய நுட்பமான விஷயம். அந்த விஷயத்துல நம்ம வந்து ஒரு எதிர்பார்ப்பு நடக்கலன்னு போது நமக்கு அந்த சினம் வருது. அந்த சினத்தை நம்ம வெல்றதுக்கு தான் நம்ம நிறைய, ஆனா நம்ம பயிற்சி அளவுல அதை வச்சிருக்கோம், அந்த பயிற்சி அளவுல தான் அதை நம்ம வந்து விடுதலை கண்டுபிடிக்கணும். சில சில பயிற்சி பண்றவங்க சில உத்திகளை நம்ம கையாடி ஆகணும். ஏன் இந்த சினம் வருது, இந்த சினத்தால என்ன லாபம், நமக்கு நாம இன்னொருத்தவங்க சினம் படக்கூடாதுன்னு சொல்றோம், நம்ம சினம் படுறோமே, அப்ப நம்ம சொல்லுக்கும் வார்த்தைக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? இப்படி நம்மளே நம்ம கண்டு நம்ம கேள்வி கேட்கணும். அப்படி கேள்வி கேட்கக்குள்ள நம்மள கொஞ்சம் திரு நம்மள கொஞ்சம் சரிப்படுத்தலாம். பிறகு நம்ம சரியான பிறகு நம்மளை பார்த்து இன்னொருத்தவங்க அது எடுத்துக்காட்டா வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பாக. ஆக கிரியாயோக சாதகர்கள் அத்தனை பேருக்கும் கோபம்ன்றத நம்ம ரொம்ப அதை ஆராய்ச்சி பண்ணி அதை நம்ம சரிப்படுத்தியா, இந்த கோபத்தினால பல வினைகள் நமக்கு வந்து சேருது. இது என்னுடைய வாழ்க்கையில நான் பார்த்துருக்கேன், பல பேர் என்கிட்ட அதை சொல்லியிருக்காங்க. என்னப்பா எப்படியே இருந்தா சத்த நாய்க்குள்ள நம்மளை கொண்டு போய் அந்த தள்ளிடுச்சுப்பான், ஒரு இவ்வளோ காலம் நான் செஞ்ச பலன் பூரா ஒரு 5 நிமிஷத்துல போயிடுச்சுன்னு சொல்றான். காரணம் என்னன்னா அந்த வினை நம்மளை ஊட்டி வைக்கும், அதுக்கு அந்த கருமா எல்லாத்தையும் கூட்டி வைக்கும். எப்ப 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 6 கோடி மாயாசக்தி மாறி மாறி வந்ததுன்னு சொல்றாரு திருமூலர். மாணிக்க வாசகரே சுவாமி கிட்ட என்ன கேட்கிறாரு, இறைவன்கிட்ட இந்த 6 கோடி மாயாசக்தியில நான் எப்படி மீண்டும் ஒன்னாட்ட வர்றது, எல்லாம் என்னை பிடிச்சி இழுக்குதுன்னு சொல்றாரு. அப்படிலாம் மகான்மார்கள் கஷ்டப்பட்டுதான் இந்த அனுபவ ரீதியா நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து சைவ சித்தாந்தம் நீங்க நேரடியா படிக்காட்டோம், ஏதோ ஒரு வகையில நான் நேற்று கூட சொல்றதுக்கு என்னன்னா சைவ சித்தாந்தத்துல சொல்லக்கூடிய இது அது வந்து ஒரு பெரிய ஒரு கணக்கு வழக்கோட சொல்றக்கூடிய இது, அது நம்ம இஷ்டத்துக்கு நாம பாட்டுல ஏதோ எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னு பேச முடியாது, பேசவும் கூடாது, அது ஆணவ மலம் ஆயிடும், சொற்பிழையாகவும் ஆயிடும். அந்த மாதிரி இல்லாம நம்மளுக்கு பயிற்சியிலேயே அந்த கோபத்தை குறையறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. நம்ம இந்த மாதிரி சைவ சித்தாந்த விஷயங்கள் கேட்கக்குள்ள நுணுக்கமா கோபங்களை குறைக்கிறதுக்கு நிறைய நிறைய வழிகளை நம்ம கடைப்பிடிக்கணும். எப்படின்னா அன்பு செலுத்தணும், சைவத்தை கடைப்பிடிக்கணும், ஆடம்பர எளிமையை கடைப்பிடிக்கணும். இதெல்லாம் நம்மளுடைய தேவைகளை குறைச்சிக்கிட்டோம்னா அந்த தேவைக்காக வர்ற கோபம் அதுல குறைஞ்சிரும். அதை ரொம்ப ஆத்மா விசாரணை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ எனக்கு ஒரு பொருள் தேவை, அது நான் அடையலன்னு போது எனக்கு கோபம் வருது. எதுக்கு நீ அடையணும்ன்றது கேள்வி கேட்டீங்கன்னா அங்கதான் பெரிய விஷயம் நடக்கும். அப்ப நம்ம வந்து இந்த சைவ சித்தாந்த சத்சங்கத்தை சைவ சித்தாந்த விஷயங்களை நம்ம முழுமையா லோகத்துக்கு கொண்டுட்டு வந்து கையாடணும். அதுக்கு நிறைய விஷயம் பாபாஜி உங்களுக்கு அவர் கொடுக்க காத்துட்டு இருக்காரு, எனக்கு நல்லா தெரியுது. அது எல்லாமே உங்களுக்கு வந்து சேரப்போகுது, சேரும், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. நீங்க அதுக்கு தகுதி உடையவங்களா மாத்தி என்ன சேர்த்தா அதுல உங்களில் நானும் ஒரு ஆளு, நம்ம தகுதி உடைய ஆளா ஆக்கிவிட்டோம்னா நமக்கு எல்லாம் வந்து கிடைக்கும். ஒண்ணு, இந்த மகான்மார்கள் கோவப்படுறாங்கன்ற மாதிரி சார் சொன்னாங்க, அது முழுக்க முழுக்க உண்மை. இன்னொன்னு, நம்ம பயிற்சியில முன்னேறி சில பேர் கோவப்பட்டு நம்மகிட்ட காரியத்தை சாதிக்கிறவங்களும் இருக்காங்க, நம்மளை ஏமாத்துறதுக்காக கோவப்படுறவங்களும் இருக்காங்க. அதான் நீங்க வாழ்க்கையில உங்களுடைய அனுபவத்துல உங்களுடைய பயிற்சியில தான் அது தெரிஞ்சுக்க முடியும். ஒருத்தர் கோவம் நல்லா இதுவா இருந்துட்டு அவர் காரியம் ஆகலன்னு சொல்லிட்டு கோவப்பட்டாருன்னா அதை நம்ம வந்து அவருடைய செயல் அவருடைய எல்லாத்தையும் நீங்க அறியக்கூடிய சக்திக்கு நீங்க தயாரா ஆகிக்கணும்னா கோவப்படாம இருந்து அதை உன்னிப்பா பார்க்கக்குள்ளதான் நீங்க பயிற்சியில இருக்கக்குள்ளதான் நீங்க அதை அறிய முடியும். அறிந்து கூட நீங்க கோவப்படக்கூடாது, அவரை விட்டு விலகணும். நீங்க சரி நம்மளுடைய கரும பலம் இவ்வளவு காலம் அவர்கிட்ட நமக்கு கஷ்டப்படணும்னு இருந்துச்சு, ரைட், ஒதுக்கிட்டு நல்ல பாதையை நீங்க தேர்ந்தெடுக்க, இதுதான் சைவ சித்தான்னு சொல்லுது. அப்ப கூட நான் ஏன்னா அந்த கஷ்டமும் வந்து நம்மளுடைய வினைப்பயன்லதான் இருக்குன்னு சொல்றாங்க, அது நீ பட்டுதான் தீர்த்தாகணும். தீக்காத புண்ணியா இன்னொரு அடுத்த இது ஒண்ணு வரும் உனக்கு, அதனால அதுக்கு நீங்க வருத்தப்படக்கூடாது. இதுவும் நமக்கு நடக்க வேண்டிய காலம் தான் நடந்துச்சுன்ற ஒரு மாதிரி வச்சு அந்த கோபத்திலேருந்து நம்ம மீள்றதுக்கு நிறைய நமக்கு சத்சங்கம் மூலியமா வந்துட்டு இருக்கு. அது இன்னும் பாபாஜி உங்களுக்கு கொடுப்பாரு இந்த அளவுக்கு வாய்ப்புக்கு. நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம.
ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. நன்றி கார்த்திகேயன் ஐயா, இந்த கருத்து நல்ல மக்களுடைய சாதகர்களுடைய மனதில் பதியும்படி உங்களுக்கு முடிந்த முறையில் சுருக்கமாக கொடுத்தீர்கள். நன்றி பாபாஜிக்கு. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம.